ராதே கிருஷ்ண. கலியுக தர்மம் பகவானுடைய நாம ஜபம் தான். ரொம்ப ஈஸியானது பகவன் நாம சங்கீர்த்தனம். எப்ப வேணா ஜபிக்கலாம், எப்படி வேணா ஜபிக்கலாம், யார் வேணாலும் ஜபிக்கலாம். இதுதான் பகவன் நாமத்தினுடைய பெரிய ஒரு பலம். எந்த தீட்டு இருந்தாலும் பகவன் நாமத்தை ஜபிக்கலாம். திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுதுதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினா பகவான் ஓடி வந்தா. சன் துக்காராம் போன்ற பெரியவாள்லாம், அவர்லாம் பெரிய பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் பண்ணும் பொழுதும் விடாம நாமஜபம் பண்ணிட்டே இருந்தார். ஹரிதாஸ் யமன் போன்ற பெரியவாள்லாம் டெய்லி ஜபமாலையை வச்சுட்டு லட்சக்கணக்கில் ஜபிச்சா. அதாவது ஜபமாலையை வச்சுட்டு கவுண்ட் பண்ணி ஜபிக்கலாம், அது ஒரு விதம். ஆக்சுவலாக ஜபமாலை பண்றதே வந்து ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி உருட்டும் பொழுது அந்த நர்வ்ஸ் எல்லாம் டியூன் பண்ணும். அதுக்காக ஜபமாலை வச்சு ஜபிக்கிறது, துளசி மாலை, இதெல்லாம் அதுக்கு ஒரு பலம் உண்டு. அதனால தான் நோட்ல எழுதுறதும் உண்டு. சில பேர் எழுதும்பொழுது கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், அதனால எழுதி 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 நாம ஜபம் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இன்னொரு வழக்கம், கவுண்ட் பண்ணாம விடாம சதா சர்வதா. கோபிக்கைகள்லாம் அப்படிதான், உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாலும் குளிச்சாலும் கணவனோட தாம்பத்தியும்பொழுது எப்படி இருந்தாலும் நாமஜபம் விடாம பண்ணிட்டு இருந்தா. நாமஜபத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீ இந்த இடத்துலதான் ஜபிக்கணும், இப்படித்தான் ஜபிக்கணும், இந்த திசையை பார்த்துதான் ஜபிக்கணும், இவாளோட தான் ஜபிக்கணும், இந்த மாதிரி எந்த விதமான நியமங்களும் இல்லாதது நாமஜபம். அதனாலதான் சங்கரர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு சொன்னார். ரோட்ல நடந்து போகும்பொழுது ஜபிக்கலாம், மாடிப்படி ஏறி இறங்கும்பொழுது ஜபிக்கலாம், பல் தேய்க்கும் போது ஜபிக்கலாம், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும்பொழுது ஜபிக்கலாம், குளிக்கும் பொழுது ஜபிக்கலாம், ட்ரெயின்ல போகும்போது ஜபிக்கலாம், தூக்கம் வரலனாலும் ஜபிக்கலாம், பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடியும் ஜபிக்கலாம், பல் தேய்ச்ச பிறகும் ஜபிக்கலாம், உடம்பு முடியல குளிக்கல ஜுரத்துல இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆயாச்சுன்னா அப்பொழுதும் ஜபிக்கலாம், ஆத்துலதான் மரணம் ஜனனம் அப்படின்னா அந்த தீட்டும் பொழுதும் ஜபிக்கலாம். இங்க கடையில போய் முடி வெட்டிக்கலாம், முடி வெட்டுற சமயத்திலும் நீங்க பாட்டுக்கு ஜபிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நாமஜபம் ஜபிக்கலாம். ஜபிப்பதுதான் உத்தமமான காரியம். எப்பொழுதுமே பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நாம ஜபம் பெரிய பலம் கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் எனர்ஜி பகவன் நாம ஜபம். ஜபிச்சிருந்த பிரகல்லாதன்லாம் அப்படித்தான் ஜபிச்சான். பிரகல்லாதன் கிட்ட ஜபமாலை இல்ல, புக் இல்ல எழுதுறதுக்கு, ஆனாலும் ஜபிச்சுட்டு தான் இருந்தான். எப்படி நம்ம மூச்சு காத்து இழுத்து விடுறோமோ எல்லா சமயத்திலயும், அதுபோல விடாத நாம ஜபம் நிஜமாவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். சத்தியமா ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், நாம ஜபத்தை விடாம ஜபிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வந்துடுத்துனா அது போதும். பிரகல்லாதன் ஆயிடலாம், துருவன் ஆயிடலாம், நாரதர் ஆயிடலாம், மீராவா மாறிடலாம், கோபிகளா கிருஷ்ணன் அனுபவிச்சுடலாம், ஆனந்தமா கிருஷ்ணனுடைய காளிய நர்தனத்தை பார்த்துடலாம். எப்பொழுதுமே பகவானுடைய சாநித்தியம் பூரணமா நம்ம கூட இருக்கிறத நாம ஜபத்தினாலே உணர முடியும். சந்துகாராம் ரொம்ப ஆச்சரியமான பாண்டுரங்க பக்தர், எப்பொழுதும் விட்டலன் நாமத்தையே ஜபிச்சுருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் தன்னுடைய வியாபாரத்தெல்லாம் விட்டு விட்டு அப்படியே பக்தி பண்ணிட்டு இருந்தார். எங்கேயாவது உட்கார்ந்து நாமஜபம் ஜபிச்சுருப்பார். அப்ப ஒரு தடவை அவருக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி ஃபார்மர், அவர் என்ன பண்ணார், சுகாராம் பார்த்து சொன்னார், நீங்க எங்கேயோ உட்கார்ந்து வெறும நாமஜபம் ஜபிக்கிறதுக்கு, என் வயல்ல நிறைய சோளம் விளைஞ்சிருக்கு, கான் சோளம் எல்லாம் விளைஞ்சிருக்கு, நீங்க வந்து பார்த்துட்டு அப்படின்னா அங்க உட்காந்து நாமஜபம் பண்ணுங்க, அழகா எனக்கும் அறுவடைக்கு ஆகிற சமயத்துல யாராவது வயலை பார்த்துட்டா மாதிரி இருக்கும், உங்களுக்கும் நாமஜபம் பண்ணா மாதிரி இருக்கும். அங்க நிறைய பறவைகள்லாம் வந்து தொந்தரவு பண்றது, மற்றவாளெல்லாம் கூப்பிட்டா நிறைய கூலி கேட்கறா, நீங்க உட்காந்துட்டு பண்ணுங்க, உங்களுக்கு இத்தனை தானியம் நான் தரேன் அப்படின்னார். சன் துக்காராமும் சரின்னுட்டார், வயல்ல வர பறவைகளை பார்த்துக்கோங்க. அவரும் அழகா பார்த்துட்டார், ஜாலியா நாமஜபம் ஜபிச்சுட்டு இருந்தார், பறவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. புதுசா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து இந்த பறவைகள் எல்லாம் பயந்தது. பத்துக்கார ஆரம்பிச்சுனார், ஒன்னும் பயப்படாதீங்கோ, அழகா வந்து எத்தனை வேணுமோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கோங்கோ, அப்புறம் ஜலம் குடிங்கோ, நிம்மதியா வீட்டுக்கு போங்கோ, தெய்வம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டார் பறவைகள் இடத்துல. அந்த விவசாயி இவரை உட்கார வச்சதே இந்த பறவைகளை விரட்டுறதுக்கு தான். ஆனா இவருக்கு மனசு வரல. ஏன் அப்படின்னா இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடும். அதுக்கு மேல இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எடுத்து வச்சுக்கா. மனுஷாதான் சேமிக்கிறதுன்றத ரொம்ப கெட்டிக்காரா யாருன்னா மனுஷா. தேனி சின்ன எறும்புகள் சிலதெல்லாம் தான் எல்லாமே அவர் பசிக்கு சாப்பிடுமே ஒழிய அதுக்கு மேல எந்த மிருகமும் இன்னொன்று போய் அட்டாக் எல்லாம் பண்ணவே பண்ணாது. இப்ப காட்டுலயே இவ்வளவு மிருகங்கள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கு. பசி வரும்போதுதான் ஒன்னு அடிக்குமே ஒழிய மற்ற சமயத்துல யாரும் அடிக்கவே அடிக்காது. மனுஷன்தான் நம்மகிட்ட இருந்தாலும் கூட அடுத்ததாக இருக்கிறத பார்த்து பராமப்பட்டு அதை பிடுங்கணும் இல்லாட்டி அவன் அழிய நம்ம இப்படிலாம் நினைக்கிறது. மத்த எந்த ஜீவராசிக்கும் அந்த பழக்கம் கிடையாது. அதனால இவர் பாட்டுக்கு வாங்குவோம்னு சொல்லி இவர் விட்டல்லாம் மத்த ஜெபிப்பார். கொஞ்சம் கொஞ்சமா பறவைகள்லாம் இவர் தலைமையிலேயே வந்து உட்காந்து இவர் தொடமையில வந்து உட்காந்துது. நிறைய தானியங்கள்லாம் சாத்தது போச்சு. ஒரு ஒரு அஞ்சாறு பறவைகள் வந்து ஓகே ஆயிடுத்துனா எல்லாத்தையும் கூட்டு வரும் இல்லையா. அது பறவைகளுடைய சுபாவம் எல்லாம் கூட்ட கூட்டமா வந்து சாப்பிட்டு இருக்கு. ஒரு நாள் விவசாயி வந்து பார்த்தா தானியங்கள் முழுக்கவே பறவைகள் கொத்தி தின்னு இருக்கு. அவனுக்கு கோபமான கோபம். துக்காராமத்துட்டு தினம் திட்டினா நேர போய் பஞ்சாயத்துல பிராது கொடுத்துட்டான் வழக்கு தொடுத்துட்டான். என்ன எல்லாரும் விசாரிச்சா சொன்னா இந்த மாதிரி இவரை நம்பி ஒப்படைச்சேன் இவர் பாட்டுக்கு பறவைகளை கூட்டு உக்கார வச்சு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டார். பறவைகளை விரட்டுங்க பறவைகளை பாத்துக்கோங்கன்னு சொன்னார். நான் பாத்துட்டேன்றார் சந்துக்காகும். அவன் விரட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். இவர் கருணையினால விரட்டல. அப்ப அவன் சொன்னா இந்த மாதிரிலாம் ஆயிடுத்து அதனால எனக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்பா வா சொன்னா எவ்வளவு தானியம் உனக்கு வரும். அவன் சொன்னா ஒரு இத்தனை மூட்டைகள் வரும் அப்படின்னா சரி எல்லாரும் ஊர்ல இருக்கவாள்னா அத்தனை பேரும் போய் பார்க்கலாம் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அத்தனை கதிர்களும் ஜோரா இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தியா விளைஞ்சிருந்தது. விவசாயிக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. உடனே சொன்னா எல்லாம் இருக்கு நான் பாத்துக்கிறேன்னா பஞ்சாயத்து சொல்லி எடுத்து இல்ல இல்ல நீ பிராது கொடுத்திருக்காய். இது எல்லாம் துக்காராமுடைய நாம பலத்துக்கு விட்டலன் பண்ண அனுகிரகம். உனி எவ்வளவு மூட்டை சொன்னியோ அத்தனை மூட்டை உனக்கு கிடைக்கும். நீ இது எல்லாம் சன் துக்காராமுக்கு தான் சொல்லிட்டா அழகா ஜோரா அறுவடை பண்ணார்கள் கிராமத்திற்கு எல்லாம் சேர்ந்து. அவன் சொன்னதை விட மூணு நாலு மடங்கு அதிகமான விளைச்சல். அப்ப எல்லாரும் கொண்டாடினா துக்காராம. அப்ப துக்காராம் சொன்னார் எல்லாம் விட்டலனுடைய நாம பலம் என்னுடைய எதுவும் இல்லை இந்த தானியம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டார். இதெல்லாம் பெரியவாளுடைய மகோன்னதமான குணம். அப்ப அவர் பாட்டுக்கு நாமம் ஜபிச்சுட்டு இருந்தார். வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அவர் கோவில்ல போய் உட்காந்து ஜபிக்கல. மனசு எங்க இருக்குன்னு தான் முக்கியம். அதனால நீயும் விடாம நாமஜபம் பண்ணு. சத்தியமா உனக்கும் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இது போல பகவான் அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கும். நாமஜபம் பண்ணா நஷ்டமே வராது. ராதே கிருஷ்ணா.